ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை என்பது ரொம்ப பழமையான நூல். இது வந்து அத்வைத வேதாந்தத்தில் மிக உயர்ந்த நேரடியான ஒரு ஆழமான நூல் என்று பார்க்க முடியும். இதை வந்து நம்ம வந்து அத்வைதத்தின் வேதம் என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு அத்வைத வேதாந்தத்தை மிக விரிவாக போதிக்கின்ற ஒரு பாரம்பரியமான பண்டைய ரிஷிகளின் வேதம் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த நூல் வந்து எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவரகசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வடமொழி நூலில் 6வது அம்சத்தில் 4வது அத்தியாயத்தில் தொடங்கி 47வது அத்தியாயம் வரையிலான பல ஸ்லோகங்களின் விரிந்த பகுதிகள் தான் இந்த ரிபுகீதை. இந்த ரிபுகீதை என்பது வந்து வடமொழி நூல். இது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம். இதை வந்து ரமணாசிரமம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ் ஆக்கம் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மொழியில் கவிதைகளாக அதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் இதனுடைய மூல நூல் வந்து சமஸ்கிருதம் தான். ஏனென்றால் இது வந்து ஆதியில் சிவபெருமானே வந்து ரிஷிகளுக்கு உபதேசம் கொடுத்ததுனால அதில் முதல்ல வந்து ரிபு தான் இதை சிவபெருமான இடத்துலேருந்து வாங்குறார். இந்த அருமையான உபதேசத்தை ரிபு என்கின்ற முனிவர் தான் சிவபெருமான இடத்திலிருந்து இந்த விஷயத்தை வாங்கி அப்புறம் தன்னுடைய சீடருக்கு கொடுக்கிறார். அப்படிதான் இந்த நூல் வந்து இங்க வருது. அந்த சீடர் பேர் வந்து நிதாகர்னு பேர். இப்போ இந்த ரிபுகீதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு அனைத்துமே பிரம்மம் தான். நாம் அனைவருமே அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத இதனுடைய மையக்கருத்தா நமக்கு நிரூபிக்க பார்க்குது இந்த ரிபுகீதை. அதாவது பொதுவாக இந்த ஜீவர்கள் இடத்துல இருக்கின்ற அஜ்ஞானமாகிய பேத புத்தியினுடைய மோகத்தை விளக்கி இங்கு பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்பதை சிவரகசியம் என்ற ஒரு வெளிப்பாடாக வெளிப்பட்டு அதை ரிபு முனிவர் தன்னிடத்திலே உள்வாங்கி கொண்டு தனது சீடரான நிதாகருக்கு அருளியது தான் இந்த ரிபுகீதை. இது அவருடைய பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. அதாவது ரிபு முனிவரால் உபதேசிக்கப்பட்டதுனால இதை வந்து ரிபுகீதை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ரிபுகீதை வந்து சிவரகசியம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த சிவரகசியம் யாருன்னா, பரமசிவனால் உபதேசிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க சிவரகசியம் வந்து பரமசிவனால் ரிபு முனிவருக்கு வந்து திரு கேதார்நாத்தில், கேதார்நாத் இருக்கு இல்லையா வடநாட்டில், கேதார்நாத் அங்கதான் பரமசிவன் ரிபுவுக்கு உபதேசம் செய்தார். இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க வடமொழி நூல் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இதில் வந்து ஒரு 50 அத்தியாயங்கள் இருக்குங்க. இந்த ரிபுகீதையில் வந்து 50 சாப்டர்ஸ் இருக்கு. இதனுடைய ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா 2493 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது என்னடா 2493 ஸ்லோகங்களை எப்போ படித்து முடிக்கிறது? ஏன்னா 50 அத்தியாயங்கள் வேற சொல்றீங்க, 2493 ஸ்லோகங்கள் வேற சொல்றீங்க, பல வருஷம் ஆயிடுமே. அப்படின்னா உண்மைதான். ஏன்னா இதை முழுசா இந்த சிவரகசியத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து நம்ம படித்தாலே பல வருஷங்கள் ஆகும். ஆனாலும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த 50 அத்தியாயங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு ரிபு அப்படின்னா, இந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற நிலையில அவர் தான் உள்வாங்கிய அந்த பரமசிவனால் கொடுக்கப்பட்ட அந்த ரகசியத்தை உள்வாங்கியத சந்தேகமில்லாமல் தெளிவுபடுத்தி கொண்ட பிறகு அதை தன்னுடைய சிஷியனான நிதாகருக்கு உபதேசிக்கும் பொழுது ரிப்பீட்டடா பல முறை ஒரே உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் உபதேசம் வந்துகிட்டே இருக்கும். அதையும் விடாம ஒரே சாப்டர்ல வருது, ரெண்டாவதுல வரும், ரெண்டாவதுல வர்றதுல மூணாவது வரும், இப்படியே சாப்டர் வைஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. இப்படிதான் 2493 ஸ்லோகங்களும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படுறதுனால யாருக்கு இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மை இருக்கோ அவர்கள் தன்னுடைய நிதித்தியாசன நிலையில் நிலை பெறுகிறார்கள் என்று இங்க ரிஷிகள் பார்க்கிறார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க வந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு நூலை பற்றிய ஒரு வேத விஷயத்தை பற்றிய நம்ம கேட்பது காதினால் கேட்பது சிரவணம். அப்ப நம்ம கேட்டு அதுல சந்தேகம் தெளிவர நம்ம ஒரு தயாராயிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம என்ன அதுவாகத்தான் நான் இருக்கிறேன்ங்கிற அந்த திட ஞானம் நம்ம இடத்துல உண்டாக வேண்டும் இல்லையா. அந்த திட ஞானத்துக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசன நிலையில் நம்ம திடமாக நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டா யாருமே நிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த நூல்களை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி போறாங்க. கதை புத்தகம் படிக்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து நூல்கள்லாம் படிப்பாங்க, ஆனால் கதை புத்தகம் படிக்கிற மாதிரி அப்படியே ஆர்வமாக படிச்சுட்டு அந்த புக்கை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான். அந்த புக்ஸை படிச்சுட்டு முடிச்சுட்டு நானும் படிச்சுட்டேங்க அப்படின்னு ஒரு பெருமை வச்சுக்குவாங்களே தவிர உண்மையில் அந்த நூலினுடைய சாரத்தை அவங்க உள்வாங்கி இருந்தாங்கன்னா அவங்களால் அப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த நூலினுடைய சாரம் என்ன, தன்னுடைய சொரூபத்தில் நிறுத்துவது, தன்னுடைய சுயத்தை காட்டுவது. அப்படி தான் இங்கே ரிபுகீதையினுடைய சாரம் இருக்கு. ரிபுகீதையினுடைய சாரம் என்னன்னா தன்னுடைய சுயத்திலேயே நிற்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதை வந்து பலரும் பல முயற்சிகள் செய்து இந்த நூலை சாதனையாக மாற்றி சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் பகவான் ரமண மகரிஷி நம்ம தமிழ்நாட்டில் இதை சாதித்தார் என்று பார்க்கிறோம். பகவான் ரமண மகரிஷிக்கு கை கொடுத்த ஒரு அருமையான நூல் வந்து இந்த ரிபுகீதை தான். இது 20ஆம் நூற்றாண்டில் நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த பகவான் ஸ்ரீ ரமணர் திருவண்ணாமலையில் இருக்கும்போது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இதை பாராயணம் செய்யுமாறே கேட்டுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம் வரலாற்றில். ஏன்னா இப்போ இந்த நூல் ஏன் பாராயணம் செய்ய சொல்றாருன்னா அட்லீஸ்ட் அதை பாடும்போதாவது உன்னுடைய அறிவு அதுக்குள்ளே போய் அனுபவமாக்குதா பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட ரமணர் வந்து அதை பாராயணமாவது செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்றார். இதில் பகவான் ஸ்ரீ ரமணருடைய சீடரில் அருணாச்சல சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா திருவிடை மருதூரில் இருக்கிற பிச்சு சாஸ்திரியை போய் சந்திச்சு அவர்கிட்ட சொல்றார், ஐயா இந்த மாதிரி ஒரு அருமையான வடமொழி நூல் வந்து ரிபுகீதை சிவரகசியம்ங்கிற இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு, இதை வந்து பகவான் ரமண மகரிஷி நமக்கு உபதேசம் கொடுக்குறாரு, இதை நீங்கள் எப்படியாவது தமிழாக்கம் பண்ணி கொடுங்களேன், ஏன்னா தமிழ் மக்கள் பயனடையட்டும், ஏன்னா எல்லாமே சமஸ்கிருத மொழியில் இருக்கிறதுனால இது எல்லோருக்கும் போய் சேருவது சிரமம், ஆகவே நீங்க இதை தமிழாக்கம் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் அவரு பிச்சு சாஸ்திரி கிட்ட போய் கேட்கும்போது அந்த காலத்துல சமஸ்கிருதமும் தமிழும் கற்றுக்கொண்டவர்கள் நிறைய சாஸ்திரிகள் இருந்தாங்க. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா திருவிருடை மருதூர் பிச்சு சாஸ்திரி இந்த 50 அத்தியாயங்களை எடுத்து 44 அத்தியாயங்களாக தொகுத்து இந்த 2493 பாடல்களை வெறும் 1924 பாடலாக சுருக்கி அதனுடைய முக்கிய சாரத்தை மட்டும் முன்னிறுத்தி பாடிவிட்டார். அப்படி அவருடைய வெளிப்பாடு தான், பிச்சு சாஸ்திரனுடைய வெளிப்பாடு தான் ரமணாசிரமம் கொடுத்திருக்கிற தமிழ் நூல். அப்போ ரமணாசிரமம் கொடுத்திருக்கிற ரிபுகீதை என்ற தமிழ் நூல் வந்து மணிப்பிரவாள நடையில் இருக்கும். ஏன் மணிப்பிரவாள நடையில் இருக்கு அப்படின்னா சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த நிலை. அப்போ அந்த நிலையில நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்களா படிச்சிங்கன்னா புரியாது. ஏன்னா சான்ஸ்கிரிட் பேஸில் வர்றதுனால அந்த புக்கை வாங்கி வாங்கி சும்மா ஷோ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ரமணாசிரம் போவாங்க, ரிபுகீதை புக் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் அப்படியே செல்ஃபில் கிடக்கும். ஏன்னா அந்த புக் எடுத்து படித்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் மிக்சிங் இருக்கிறதுனால அவங்களால படித்து புரிந்து கொள்ள முடியாததுனால நிறைய பேருடைய வீட்டில் செல்ஃபில் இந்த ரிபுகீதை தூங்கிட்டு இருக்கும். ஆனால் ரமணாசிரமம் வந்து இந்த நூலை வெளியிட்ட இந்த நிலையிலிருந்து எளிய தமிழாக்கம் வந்து யாரும் பண்ணலை. ஆனால் தமிழ் பாடல்களில் சில புலவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது நாம் ஏற்கனவே சிவரகசியம்ங்கிற ஒரு நூலில் வந்து உங்களுக்கு தமிழ் புலவர்கள் பாடிய நூல்களை எல்லாம் அருமையான தமிழ் நூல்களை கொடுத்துருக்குறோம். அது நிறைய இப்போ பிச்சு சாஸ்திரிகள் வந்து தமிழாக்கம் பண்ணுவதற்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாட்டில் பலரும் ரிபுகீதையை வந்து அவர்களுடைய ஞானத்தின் வெளிப்பாடாக செயல் வடிவில் நூல்களை ஏற்றிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அருமையான நூல்கள் வந்து நம்முடைய தமிழ் நூல்களாக இருக்கு. இப்ப நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சமஸ்கிருத பேஸ்ல தான் இந்த நூலை பார்க்க போறோம். சமஸ்கிருதத்தினுடைய மூல மந்திரத்தை எடுத்து அதனுடைய பொருள் விளக்கத்தை பார்த்து நாம் இந்த பகுதிகளில் வரப்போகிறோம். இப்போ நம்ம இவ்வளவு செயல்களும் பார்ப்போமா, 2493 பார்ப்போமா, 1924 பார்ப்போமானா, அப்படி நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிப்பீட்டடாக வர்ற செயல்களெல்லாம் எடுத்துருவோம். ரிப்பீட்டடாக வர்ற ஸ்லோகங்களெல்லாம் எடுத்துட்டு முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் எடுத்து தொகுத்து நம்ம பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 300 ஸ்லோகங்களுக்குள்ளே நம்ம முடிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இதை நான் அப்படியே உங்களுக்கு எடுக்க எடுக்க தான் நானுமே வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே வருவேன். அப்புறம் தான் ஃபைனலாக இந்த புக்கை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த ரிபுகீதை படிக்க போகிறோம். இப்போ இந்த ரிபுகீதை வந்து தமிழாக்கம் பண்ணும்போது பகவான் ரமணாசிரமத்தில் அவருடைய சிஷ்யைகளில் சம்பூர்ண அம்மாள்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க வந்து இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்களே, மணிப்பிரவாள நடையில் இருக்கிறதுனால என்னால் தமிழும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, சான்ஸ்கிரிட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு இதனுடைய பொருள் விளங்கவில்லை என்று ரமண மகரிஷியிடம் போய் அவங்க சொல்லும்போது ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சம்பூர்ண அம்மாள் கிட்ட பொருள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை, இதை பாராயணமாவது செய்து பயனடையுங்கள் என்று சொல்லி ஊக்குவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காவியக்கண்டர் இருக்கார் இல்லையா, காவியக்கண்டர் தான் வந்து பகவான் ரமண மகரிஷிக்கு பெயர் சூட்டினவர், ஸ்ரீ ரமணர் என்ற பெயரை சூட்டியவர் வந்து காவியக்கண்டர் தான். அப்போ அவருடைய கேள்விக்கு ஒரு இடத்துல ரமணர் பதில் அளிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி என்பது கூட மனதின் ஒரு விருத்தி தான் என்று பகவான் ரமணர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது இப்போ இந்த நூலினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, மனமற்ற நிலையில் நாம் அந்த தூய உணர்வாக மாறுகின்றதை தான் இங்கே மைய கருத்தாக இந்த ரிபுகீதை பேசப்போகுது. அப்போ மனதில் நீங்கள் எப்படிப்பட்ட விருத்திகளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியாது. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி என்பது கூட ஒரு விருத்தி தான் அப்படிங்கிறத இங்கே ரமண மகரிஷியே வந்து மேற்கோளிட்டு காட்டுகிறார் என்பதை நம்ம ரமணாசிரமத்தினுடைய நூல்கள் வழியாக பார்க்கவும் முடியுது. அப்போ இங்கே உண்மையிலேயே இந்த சிவரகசியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வடமொழி நூலிலே ஒரு பகுதியாக இருக்கின்ற இந்த ரிபுகீதையில் அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய தூய உணர்வு நிலைக்கு ஒவ்வொருவரும் உயர வேண்டும் என்ற அடிப்படையின் மைய கருத்தாக இந்த நூல் இருப்பதை நாம் இங்க பார்க்க முடிகிறோம். அப்ப இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த வேதாந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு நம்முடைய ரியாலிட்டியே வந்து அது ஒரு அகண்டாக்கார விருத்தியாக மாறும். அதாவது தனித்தனி விருத்திகளாக இல்லாமல் ஒரு எல்லையற்ற அகண்டமான விருத்தியாக அந்த வெட்டவெளி நிலைக்குள்ள நம்மளை உயர்த்தும் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அந்த நிலையில வந்து நான் ஜீவன் என்ற மனமயக்கம் நீங்கி சச்சிதானந்தமயமான பரசித்து உண்மை அறிவும், இந்த உலகம் என்கின்றது ஒரு மயக்க அறிவு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு உண்மை விளங்கும் என்று நாம் இந்த ரிபுகீதையில பார்க்க முடிகிறது. இந்த ரிபுகீதை வந்து சமஸ்கிருத மொழியில் வர்றதுனால நிர்குண பூஜை என்று ஒரு பூஜை இருக்கு இல்லையா, நிர்குண பூஜைன்னு ஒரு முறை இருக்கு. அதாவது பிரம்மம் எப்படி இருக்கு, நிர்குணமாக இருக்கு. இப்போ நாம் வழிபாடு பண்ணுற பூஜைகள் எல்லாம் இல்லை, சர்க்குண பூஜை தான் பண்ணுறோம், நிர்குண பூஜை நம்ம பண்ணுவதில்லை. நம்ம எல்லாருமே சர்க்குண பூஜை தான். சர்க்குண பூஜைகள் எப்படி பண்ணுறோம், ஒரு காளியம்மாளுக்கோ மாரியம்மாளுக்கோ சிவபெருமானுக்கோ விஷ்ணுவுக்கோ முருகனுக்கோ விநாயகருக்கோ இப்படி எந்த தேவதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து பூஜை செய்தாலும் அதற்கு பேரு சர்க்குண பூஜை தான், வழிபாடு என்று அர்த்தம். ஆனால் நிர்குண பூஜை என்றால் என்ன என்று கேட்டால், நிர்குண பூஜை என்பதை ரிபுகீதை முதலிய நூல்களில் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, சர்வ யக்ன தான தப விரத ஜப யோக பூஜைகளும் அகம் பிரம்மம் என்னும் உயரிய ஸ்வரூப தியானமே நிர்குண பூஜையின் தாத்பரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நிர்குண பூஜை அப்படின்னா என்ன தெரியுமா, அகம் பிரம்மம், நானே பிரம்மம் என்று தன்னை ஒருவன் உணர்ந்து விட்டால் அதுதான் உண்மையான நிர்குண பூஜை, அதுதான் இங்க நாம் செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு நீங்க சர்க்குண பூஜை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது இருமை நிலையில தான் உங்களை கொண்டு போகுமே தவிர இயக்கத்துவமாக உங்களை மாற்றாது என்று நாம் இங்க பார்க்கணும். அதுதான் இந்த ரிபுகீதையினுடைய மைய கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ரிபுகீதையினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஞானம் மட்டும்தான். இந்த நூலில் குருவாக இருக்கின்ற ரிபு முனிவர் வந்து தனக்கு சிஷியனாக இருக்கின்ற நிதாக முனிவரிடத்தில் உபதேசிக்கின்ற உபதேசம்தான் இந்த ரிபுகீதை. அப்போ இந்த ரிபுகீதை வந்து எப்போங்க வந்தது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, வேத காலத்தை தொடர்ந்து ஆகம தந்திர காலத்துல உருவான நூல் என்று நம்ம இதை பார்க்க முடிகிறது. இது எப்போ அப்படின்னா கிமு 400 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, அதாவது கிறிஸ்துவ பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 400 இந்த ரிபுகீதை வெளிப்பட்டு விட்டது. அப்ப நாம் இப்ப எப்ப இருக்கோம், இப்ப 2025 இருக்கோமா, கிறிஸ்து பிறந்த பிறகு இப்ப நம்ம 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது கிபி. அப்ப கிபி 2025 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 400 சேர்த்துக்கிங்க. அப்ப 2425 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ரிபுகீதை வந்து விட்டது. அப்ப எவ்வளவு ஒரு பழமையான நூல் என்று நீங்க பாருங்க. அப்ப சிவரகசியம் எப்படிப்பட்ட ஒரு பழமையான நூல் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப சிவரகசியத்தினுடைய உத்தரகாண்டத்துல வடமொழியில இந்த ரிபுகீதை இடம்பெற்றிருக்கிறது. உபநிஷதங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அத்தனை போதனைகளையும் எடுத்து நேரடியாகவும் துணிவாகவும் பண்டைய சமஸ்கிருத மொழியிலே கூறப்பட்டிருப்பதை நாம் இங்க பார்க்கிறோம். இப்போ ரிபு முனிவரும் நிதாக முனிவரும் எப்படி அங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வரலாற்று விஷயம். அதாவது ரிபு என்பவர் யார் அப்படின்னா, சிவபெருமானுடைய மனதிலிருந்து உருவான ஒரு ஞான ரூபன் என்று பார்க்க முடிகிறது. அதாவது சிவபெருமான் தன்னை மானுஷ ரூபமாக மாற்றிக்கொள்வதற்காகவே தன்னுடைய மானசீக வடிவத்தை வெளிப்படுத்தினார். அந்த ஞான ரூபன் யார் என்றால் ரிபு முனிவர். அப்ப அந்த ஞான ரூபத்துல ரிபு முனிவர் வந்து அப்படியே சிவபெருமானுடைய அந்த சிவரகசியத்தை அப்படியே உள்வாங்கிறார். அந்த முழுமையான ஞானத்தை உடையவனாக மாறுகிறார். அப்படி தான் பெற்ற அந்த ஞானத்தை ரிபு முனிவர் தன்னுடைய சீடனான நிதாகருக்கு சந்தேகங்கள் தெளிவடைய உபதேசம் செய்து விடுகிறார். அது எல்லாமே சமஸ்கிருத மொழி, கம்ப்ளீட் வந்து சமஸ்கிருத மொழியில தான் இருக்கும். அது எங்கன்னா கேதார்நாத்ல இவங்க இருவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் பகுதியாக நம்ம இதை பார்க்க முடிகிறது. ரிபுவுக்கும் நிதாகருக்கும் நடந்த ஒரு உபதேச பகுதியாக இந்த ரிபுகீதையை நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த ரிபுகீதை வந்து ரொம்ப எளிய சமஸ்கிருத மொழியில, உலகமெங்கும் நீயே, நீ அல்லாத எதுவும் இல்லை, உடல் மனம் உலகம் அனைத்தும் மாயை, பரம்பொருள் ஒன்றே உண்மை என்று நூற்றுக்கணக்கான முறை வெவ்வேறு கோணங்களில ரிபு முனிவர் நிதாகருக்கு விளக்குகிறார். அப்போ ரிபு முனிவர் வந்து நிதாகருக்கு விளக்குகின்ற மைய கருத்து என்ன அப்படின்னா, நிதாகரை பார்த்து சொல்றார், உலகமெங்கும் நீதான்ப்பா இருக்கிற, நீ இல்லாம எதுவுமே இங்க கிடையாது, உடல் மனம் உலகம் அனைத்தும் மாயை, பரம்பொருள் ஒன்றே உண்மை அப்படின்னு ஒரு தடவை சொல்லல, நூற்றுக்கணக்கான முறை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காரு ரிபு முனிவர். ஏன் அப்படி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அதான் 50 அத்தியாயங்களும் ரிப்பீட்டடா வரும். அப்படியே சேம் ஸ்லோகாஸ் அந்த இதை வந்து மீனிங் வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. நமக்கே டவுட் வந்துடும், அதான் ரீபிரிண்ட் ஆயிடுச்சா, தெரியாம ரீபிரிண்டே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அத்தியாயங்கள் போறும் தொடர்ந்துகிட்டே இருக்கும், அதே ஸ்லோக வரும். அப்ப ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தா, ரிபு முனிவர் வந்து நிதாகரை வந்து ஒரு திட ஞானியா மாத்துறார். அந்த திட ஞானம் என்பது என்ன அப்படின்னா, நிதித்தியாசனத்துல தன்னை அந்த சொரூபமாகவே உணர்வதுதான் இந்த நூலை பார்க்கும்போது புரிய வருது. அப்ப இந்த ரிபு இதை வந்து உருவாக்குகின்ற, அதாவது உருவாக்கம் செய்யப்பட்ட கதை, அது ஒரு பாரம்பரிய கதை அப்படின்னா, புராண கதையில ஒரு காலத்துல வந்து பூமியில் வாழுகின்ற தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் யோகிகள் அனைவரும் ஞானம் மூடுபனி போல மறைந்து அந்த ஞான நிலை இல்லாமல் விவகாரத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். அதாவது வைதீக நெறிக்குள்ளே வந்துவிட்டு வேள்விகள் யாக யக்னங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் என்று தடம் மாறி கீழ் இறங்கிவிட்டார்கள், ஞான நிலையை வந்து இழந்து விட்டார்கள் என்று ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். அந்த நிலையில சிவபெருமான் பார்க்கிறாரு, என்னடா இது உயர்ந்த ஞானத்தை புரிஞ்சிக்காம இவங்க வந்து கர்மகாண்டத்திலே சிக்கிக்கிட்டு இருக்காங்களே, அப்ப இவர்களுக்கு வந்து ஒரு சரியான உபதேசத்தை நம்ம கொடுக்கணும், ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இந்த கர்மத்திலே மாட்டி வீணா போயிடுவாங்க, ஏன்னா கர்மத்துக்கு அப்புறம் ஞானம் என்ற ஒரு விஷயத்தை இவங்க விட்டுடுவாங்க, ஆகவே இவர்களுக்கு உண்மையான விடுதலையை காட்டி கொடுக்கணும்னு முடிவெடுத்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ரிபு எனும் ஞான ரூபத்தை உருவாக்கி அவரை உலகில் போதிக்க அனுப்புகிறார் என்பதாக நம்ம பண்டைய வரலாற்றுல பாரம்பரிய கதைகளில பாக்குறோம். அப்போ ரிபு என்ற ஒரு கேரக்டர் வருது, அந்த ரிபுங்கிற முனிவர் தான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு மானசீக ரிஷி. அந்த ரிஷி வந்து உடலை எடுத்து வரார். உடலை எடுத்து வந்து சிவபெருமானுடைய உபதேசங்களை உள்வாங்கிட்டதுனால அவருடைய உபதேசம் தான் அந்த கீதை. அதுக்கு பேரு ரிபு கீதை என்று பெயர். அவர் யாருக்கு உபதேசிக்கிறார்னா, நிதாகர் என்ற தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். அப்புறம் நிதாகர் மூலம்தான் இது வந்து இந்த உலகம் பூரா பரவியதே தவிர நேரடியாக இது ரிபுவால் எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை. ரிபு வந்து நிதாகருக்காக மட்டுமே இது சொல்றார். அப்புறம் அந்த போதனைகள் வந்து சிவ ரகசியம் என்ற மிக பழமையான ஆகம தொகுப்பிலே உள்ளடக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிவ ரகசியம் என்ற சிவபெருமானுடைய உபதேசங்கள் என்ற நூலில இந்த ரிபு கீதைங்கிற ஒரு முக்கிய பகுதியை கொண்டு போய் உள்ள ஆகம விதிகளில உள்ள நுழைச்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படிதான் இந்த நூல் வந்து உருவாகி இருக்கிறது என்பது இதனுடைய பாரம்பரிய கதையாக இந்த ரிபு கீதையை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரிபு கீதையின் தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாந்த தத்துவத்தை யோகிகள் மற்றும் ஞான நிஷ்டர்களுக்கு உரிய வகையில் மிக நேரடியான குரு சிஷ்ய சம்வாதமாக மிக பாங்காக சமஸ்கிருத மொழியிலே கூறப்பட்டுள்ளது. இதில் எந்த இடத்திலும் சாதனை செய்யுங்கள் என்ற கட்டளை இல்லவே இல்லை. இங்க என்ன கட்டளை இருக்கு தெரியுமா இந்த நூல்ல? அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஆணை மட்டுமே இருக்கிறது. இந்த உபதேசம் நீங்க கேட்டுங்கன்னா கேட்க மட்டும்தான் செய்யணும். எந்த சாங்கியமோ சடங்குகளோ சம்பிரதாயங்களோ பூஜைகளோ புனஸ்காரங்களோ தியானங்களோ எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஆணை மட்டும்தான் இந்த ரிபு கீதையினுடைய மிகப்பெரிய வாக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அதனாலதான் இங்க நம்முடைய தமிழ்நாட்டுல வந்த முனிவர்கள்ல இப்ப பகவான் ரமண மகரிஷி, ஸ்ரீ சச்சிதானந்தேந்திரர், அப்புறம் ஸ்ரீ ஞானசம்பந்தர் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த ரிபு கீதையை வந்து தமிழ் மொழியில யாவது நீங்க படிங்க, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சிஷியர்களுக்கு இதை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரமண மகரிஷி இதை கூறும்போது, ரிபு கீதையை படியுங்கள், மனம் தானாகவே மௌன நிலைக்கு செல்கிறது என்று தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பகவான் ரமண மகரிஷி சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, ரிபு கீதையை படிச்சீங்கன்னா உங்க மனசு தானாவே மௌன நிலைக்கு போயிடும் அப்படிங்கிறத ஒரு அனுபவ உண்மையா நம்மிடத்துல பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்ப ரிபு கீதையினுடைய மைய போதனை எசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிபு கீதை வந்து ஒரு பல அத்தியாயங்களுடைய உள்ளடக்கம்னு பார்த்தோம். 50 அத்தியாயங்களுடைய ஒரு தொகுப்பு. அந்த அத்தியாயங்களுடைய ஒரே பகுதிகள் மீண்டும் மீண்டும் வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் அது மீண்டும் மீண்டும் வருது, அடிக்கடி அதே வார்த்தைகள் கூறப்படுவதனுடைய உட்பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா, சாதகர்களுக்கு நிதித்தியாசனம் நிலைக்கு உயர வேண்டும் என்று அது அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பல வகைகளில் அவை மிகவும் நீண்ட நெடிய அத்தியாயங்களாக இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த சாரம் ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அது என்ன பாயிண்ட்னா, நான் பிரம்மம், இதற்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ரிபு கீதையினுடைய முக்கியமான சாரத்தை நான் எடுத்து இப்ப சொல்றேன், இதை உள்வாங்கிக்குங்க. நான் பிரம்மம், இதற்கு வேறாக எதுவுமே இல்லை. இது ஹைலைட்டட் பாயிண்ட். அதுல என்ன சொல்லுதுன்னா, உலகம் தோன்றினாலும் மறைந்தாலும் பரம்பொருள் மட்டுமே நிஜம். இந்த உடலும் மனமும் நிஜம் அல்ல. எல்லா மதங்களும் யோகங்களும் தந்திரங்களும் வேத சாஸ்திரங்களும் என எல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு வாக்கியமானது, இதன் மைய கருத்து அதுவே அகம் பிரம்மாஸ்மி. இந்த ரிபு கீதையினுடைய ஒரே மைய கருத்து என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்பது இதனுடைய முக்கியமான சாரத்தினுடைய முதல் கட்டமா இதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, உலகமே உன் கற்பனை. அடுத்து ஹைலைட்டட் பாயிண்ட், இந்த ரிபு கீதையினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்புறம் தான் உள்ள டெப்தா போறோம். உலகமே உன் கற்பனை, நீ விழிக்கும் போது உலகம் தோன்றுகிறது, தூங்கும் போது உலகம் மறைகிறது. இதனால் இந்த உலகம் உன் உணர்வின் தோற்றம் மட்டுமே, உன் உணர்வின் தோற்றம் மட்டுமே. ஆகவே இவைகள் உணர்வுக்கு வெளியில் இல்லவே இல்லை என்பது இதனுடைய இரண்டாவது ஹைலைட்டட் பாயிண்ட். இப்படிதான் இது வந்து ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயமா பார்க்கிறோம். அப்போ கனவு உதாரணம், மான் தாகம் தீர்க்கின்ற உதாரணம், அப்புறம் பிரதிபிம்ப உதாரணம் என்று பல உதாரணங்கள் இது மாதிரி இந்த நூல்களிலே காணப்படுகிறது. மேலும் மூன்றாவது விஷயமா என்ன சொல்லுதுன்னா, உடல் வந்து ஒரு கருத்து தான், அது அறிவு அல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டை இங்க சொல்லுது. உடல் என்பது ஒன்றுமே இல்லை, ஒரு சும்மா கருத்து வந்து போகின்ற ஒரு விஷயம். நாகம் தேகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பேசுவோம், சான்ஸ்கிரிட்ல நாகம் தேகோ, நான் உடல் அல்ல என்ற ஒரு வார்த்தை வரும். அதனால உடல் தோன்றும், உடல் மாறும், உடல் அழியும், எனவே அது நிஜம் அல்ல. ஆகவே உடல் என்பது தோன்றி மறைகின்ற ஒரு கருத்து மட்டுமே, அது அறிவு அல்ல அப்படிங்கிற ஒரு மூன்றாவது முக்கியமான விஷயத்தை முன்னிறுத்துது. அப்புறம் நான்காவது என்ன சொல்லுதுன்னா, மனம் என்பது கற்பனையின் பெயர் என்று சொல்லுது. மனம் என்பது கற்பனை, மனம் என்பது சகல கற்பனைகளின் கூட்டம். மனம் தோன்றுவது கற்பனையால் மட்டுமே, கற்பனை அழிந்துவிட்டால் அங்கு பிரம்மம் மட்டுமே மீதமாகிறது. அதனால் நாகம் மனோ, நான் மனம் அல்ல அப்படின்னு ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட முன்னிறுத்தது இந்த ரிபுகீதை. அப்புறம் நான்காவது முடிந்த பிறகு ஐந்தாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, சுக துக்கம் பந்தம் மோட்சம் இது எல்லாமே மாயை. என்ன சொல்லுதுன்னா, இங்க சுகம்னு ஒரு விஷயமும் கிடையாதுப்பா, துக்கம்னு ஒரு விஷயமும் கிடையாது. நான் பந்தம் ஆயிட்டேன் அப்படின்னு நீ பதறாத, நீ மோட்சம் அடைஞ்சிட்டேன்னு புலங்காங்கிதம் அடையாத, இங்க ரெண்டுமே இல்லை, எல்லாம் மாயை. இது ரிபுகீதை வந்து ரொம்ப தைரியமா சொல்லுது, பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, ஏனென்றால் இருப்பது நீ மட்டுமே, நீயே பிரம்மம் என்று முடிவெடுக்க சொல்லுது. ஆறாவது ஒரு விஷயம் சொல்லுது, பரம்பொருள் மட்டுமே உள்ளது உலகில், ரூபம் நாமம் வேறுபாடு காரணம் விளைவு என இவைகள் அனைத்தும் வெறும் தோற்றம் மட்டுமே. உண்மையில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏகமேவ அத்விதீயம், ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது இரண்டல்ல. அதுதான் என்னுடைய மகா வாக்கியமே, ரிபுகீதனுடைய மகா வாக்கியமே, ஏகமேவ அத்விதீயம், ஒன்று மட்டே இருக்கிறது, அது இரண்டு அல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லிடுது. அப்போ இந்த ஞானத்தை, இந்த ரிபுகீதனுடைய ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய மனம் மௌனமாகிறதுன்னு ஒரு அருமையான பாயிண்ட் அடுத்தது சொல்லுது. ரிபுகீதை வந்து அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிபுகீதனுடைய ஞானத்தை நீங்க சரியா உள்ள வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இமீடியட்டா உங்களுடைய மைண்ட் வந்து சைலன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இது ரிபுகீதையினுடைய மகிமை. இதை படிப்பவன் மூளையில் தகவல்களை சேகரிப்பதில்லை, அதற்கு பதிலாக உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி ஆனந்தம் சாட்சி என்ற நிலைக்கு உயர்கின்றான். ஏனெனில் இது அறிவின் விளையாட்டு இல்லை, உள்ளத்தை நேரடியாக தொடுகின்ற சுத்த ஞான வார்த்தைகள் என்று ரிபுகீதனுடைய பெருமையை இங்கு ஏழாவது முறையா எடுத்து சொல்லுது. அப்ப இது மாதிரி ரிபுகீதையை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது முகவுரையில ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை இங்க ஆணித்தரமா எடுத்து சொல்ல முடியும். மேலும் இந்த ரிபுகீதையினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை ஒரு 12 வார்த்தைகளை சொல்ல முடியும்னா அது என்னென்ன அப்படின்னா, ரெண்டு ரெண்டு வார்த்தைகளா போட்டா அது எப்படி சொல்லுது 12 வார்த்தைகள் அப்படின்னா, 6 சென்டென்ஸ் வரும், 12 வேர்ட்ஸ் வரும். அது என்னன்னா, நானே பிரம்மம், உடல் இல்லை, மனம் இல்லை, உலகம் கற்பனை, சுக துக்கம் மாயை, நானோ சிதானந்த ரூபம். இதுதான் டோட்டலா ரிபுகீதனுடைய ஒட்டுமொத்த சாரம். 6 சென்டென்ஸ், 12 வேர்ட்ஸ். நானே பிரம்மம், உடல் இல்லை, மனம் இல்லை, உலகம் கற்பனை, சுக துக்கம் மாயை, நானே சிதானந்த ரூபம். இதுதான் இந்த ரிபுகீதனுடைய எசன்ஸுங்க, ரிபுகீதனுடைய எசன்ஸ் இதுதான். அப்போ ரிபுகீதை என்பது மோட்சம் நோக்கி செல்லுகின்ற பாதை அல்ல, ஏனென்றால் நீதான் அந்த மோட்சம். அருமையா சொல்லுது, உனக்கு அதை நினைவூட்டும் கண்ணாடி தான் இந்த சாஸ்திரம். இந்த ரிபுகீதைங்கிறது என்ன தெரியுமா, நீ ஏதோ மோட்சத்தை அடைய போற அப்படின்னு எல்லாம் முயற்சி எடுக்காதப்பா, அந்த மோட்சமே நீதான் அப்படின்னு ஒரு ஆழமான உண்மையை உபதேசிக்குது. அதை உபதேசிப்பதற்கான தன்னை காட்டி கொடுக்கின்ற ஒரு கண்ணாடி போல இந்த ரிபுகீதை வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நூல் தருகின்ற உண்மை என்ன, இந்த ரிபுகீதை தருகின்ற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நான் எதை தேடுகின்றேனோ அந்த தேடும் பொருள் நானே. நான் தேடிக்கொண்டிருப்பது நான் தான். நான் தேடுவது பிரம்மம். ஆனால் உண்மையில் நானே பிரம்மம். இதுதாங்க இந்த ரிபுகதியினுடைய முக்கியமான டாபிக். இதுதான் மைய கருத்து. அப்போ ரிபுகதியினுடைய சாதனை பாதை, இப்போ நம்ம ரிபுகதியை வந்து படிக்க போறோம். அப்போ ரிபுகதிக்குள்ளே நம்ம போகும்போது இது உண்மையான சாதனை என்ன, இந்த ரிபுகதி படிப்பதனால எனக்கு அந்த சாதனை என்னவா மாறப்போகுது, நான் கற்றுக்கொள்வதனால எனக்கு சாத்தியம் என்ன. ஒரு சாதனை செய்தோம்னா அது இதுதான் சாத்தியம் என்று சொல்லணும் இல்லையா. அப்போ இதனுடைய சாத்தியக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உண்மையில் என்ன சொல்லுதுன்னா, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, உலகம் என்பது என் உணர்வில் தோன்றும் காட்சி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, உலகம் என்பது என் உணர்வில் தோன்றும் காட்சி. இதுதான் இங்க தன்னைத்தான் அறிவதற்கான முதல் டோர் ஓபன் ஆகுது, முதல் கதவு திறக்கும். முதல் கதவு எப்படி திறக்குதுன்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, உலகம் என்பது என் உணர்வில் தோன்றும் காட்சி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க உணர்வில் தோன்றும் காட்சியே இந்த உலகம். அப்புறம் எங்கிருந்து பிரம்ம லோகம் இருக்கு, இந்திர லோகம் இருக்கு, சந்திர லோகம் இருக்கு, சொர்க்க லோகம் இருக்கு, சத்திய லோகம் இருக்கு, எந்த லோகமும் கிடையாது. நேற்று கேள்வி கேட்டீங்க இல்லையா அத்வைத வேதாந்தத்துல, அப்ப இந்த லோகத்துக்கு போனா என்ன, அந்த லோகத்துக்கு போனா என்னன்ட்டு, எந்த லோகமும் கிடையாது, எல்லாமே மனம் உருவாக்கிய லோகம். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்திருக்கிறேன், ஏன்னா மைண்டினுடைய பிளே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது நிலை சொல்லுது, சாட்சி நிலை நிறுவல். அது என்ன அப்படின்னா, எல்லாம் தோன்றுகிறது ஆனால் நான் பார்ப்பவன். அப்ப எண்ணங்கள் எல்லாம் என்னங்க, அலைகள். அப்ப நான் யாருங்க, நான் கடல். அப்ப இங்க கடல் மாதிரி நான் இருக்கிறேன், என்னிடத்துல இருந்து அலைகள் கிளம்புவது என்னுடைய இயற்கை, என்னுடைய நியதி. அது போல நானோ கடல், என்னிடத்துல இருந்து அலைகள் எழுவது போல நானே பார்ப்பவன், என்னிடத்திலிருந்து எல்லாம் தோன்றுகிறது. அப்ப இங்க உடல், மனம், உலகம் ஆகியவைகள் நிகழ்வுகளே, தோன்றி மறைகின்ற நிகழ்வுகளே என்று ரொம்ப அருமையா சொல்லுது. இங்க எதுவுமே உண்மை கிடையாதுங்க, எல்லாம் ஒரு திரைப்படம் போல ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு நிகழ்வு. அதை உங்களால் உணர முடியும்னா நீங்க இந்த பாதையில வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று இங்க சாஸ்திரம் அதை சுட்டி காட்டுறதுதான் இந்த ரிபுகதியினுடைய சாரம். அப்ப மூன்றாம் நிலையில என்ன சொல்லுதுன்னா, அந்த அனுபவிப்பவனுடைய அழிவு எப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இதை அனுபவிக்கின்றேன்னு ஒரு நிலையை ஒருத்தன் உருவாக்கிக்கிறான் இல்லையா, நான் தான் இதை அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த அனுபவிப்பவனே அங்க அழியப்பட வேண்டும். அப்ப எது நிகழ்ந்தாலும் அதை அனுபவிப்பவன் நான் அல்ல, அங்கு அனுபவம் மட்டுமே நடக்கிறது. அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிட்டா அதுக்கு என்ன பேர் தெரியுமா, நான் என்ற ஒரு தனி நபர் கரையும் தருணம். இது இந்த ரிபுகதியை நீங்க படிக்க படிக்கவே உங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அனுபவிப்பவன் அழிந்து விடுவான். அனுபவிப்பவன் அழிந்து விட்டா எது நிகழ்ந்தாலும் சரி, அதை அனுபவிப்பவன் நான் அல்ல, அங்கு அனுபவம் மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க அந்த அனுபவம் நிகழ்வது நிகழட்டும், ஆனால் நான் என்ற ஒரு தனி நபர் இங்க இல்லவே இல்லை. நான் இருந்தால் தானே அதை அனுபவிப்பதற்கு, நானே இங்க இல்லையே. அப்போ உண்மையில் இங்க அனுபவிப்பவன் இல்லை. அப்ப நான்காம் நிலையில என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நான் என்ற ஸ்புரணம் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்புரணம் எப்படி ஒளிரும் அப்படின்னா, தன்னுடைய தூய இருப்பாக மாறிடும். நான் இருக்கின்றேன் என்ற தன்னுடைய சுய இருப்பை, தன்னுடைய சொரூபத்தை நாம் அனுபவமாக்குகின்ற நிகழ்வுக்கு வந்துருவோம். நம்முடைய இப்ப அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த உடலையும் மனதையும் சார்ந்து நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்னுடைய அபிமானம் எல்லாம் இந்த உடல் மேல இருக்கு, அல்லது என்னுடைய அபிமானம் எல்லாம் மனதின் மேல் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை விட்டு நம்ம வெளியே வரவே இல்லை. ஆனா உண்மையா நீங்க இந்த பாடத்தை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்ற தூய இருப்பு உருவாகும். அங்கு வார்த்தைகள் இல்லா விழிப்பு, முயற்சி இல்லாத பிரகாசம். அப்ப இதைத்தான் ரமண மகரிஷி சொல்றார், இந்த ரிபுகதியை வந்து ஸ்புரணம் பண்ணுங்க, அது சித் பிரகாசத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறாரு. அதாவது சதா ரிபுகதியை நீங்க பாராயணம் பண்ணாலே உங்களிடத்துல இருந்து அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கும். ஏனென்றால் இதை நீங்க கேட்க கேட்கவே உங்களுக்குள்ள நிறைய மாறுதல்கள் நடக்கும். உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய சொரூபம், உங்களுடைய சுயத்தை நீங்க அனுபவமாக்கலாம் அப்படிங்கிறத இந்த ரிபுகதியை படிக்கும் போது நம்முடைய நான்காவது நிலை அனுபவமாகும். அஞ்சாவது நிலை என்ன அனுபவமாகும் கேட்டீங்கன்னா, இந்த உலகம் கனவென தெரியும். இந்த உலகம் எப்படி இருக்கும்னா கனவு. அப்ப இந்த உலகத்துக்கான பற்றுதல் கரையும், சுகதுக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போகும், உடல் வந்து ரொம்ப லேசாயிடும். அப்ப இங்கு மனம் தன்னிச்சையாக மறைந்துவிடும். அந்த நிலை வரும்போது இங்கு மனம் கரைந்து விடும், மனம் இருக்காது. அப்ப இதனுடைய அடுத்த படிநிலை, ஆறாம் நிலை என்ன தெரியுமா? ரகசிய மௌன நிலை. இந்த ரகசிய மௌன நிலை நமக்கு கை கூடிட்டா என்ன நடக்கும்னா, எண்ணங்கள் வரலாம் ஆனால் தாக்கம் இருக்காது. நாம இந்த ரிபுகதையை படிச்சு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம சிக்ஸ்த் ஸ்டேஜ்ல ஆறாம் நிலையில என்ன நடக்கும்னா, அங்க நமக்கு மௌனம் கை கூடும். ஆனா அந்த மௌனம்ங்கிறது என்ன? அதுதான் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்துல நம்ம நிற்கும் போது எண்ணங்கள் வராதானா, இந்த உடல் இருந்தா எண்ணங்கள் வரத்தானே செய்யும், மனம் இருந்தா எண்ணங்கள் வரத்தானே செய்யும். அப்ப இந்த உடலும் மனமும் உறவாடலாம், எண்ணங்கள் வரலாம், ஆனால் அதனால் தாக்கம் இருக்காது, எப்பொழுதும் ஒரு அமைதி இயல்பு இருக்கும். அப்ப இந்த உண்மையான உள்ளம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இங்க மனம் கரைஞ்சி போய் உள்ளம் பிரகாசிக்கும். அப்போ அந்த நிலையில அந்த சாதகன் எப்படி இருப்பானா, அவனிடத்திலிருந்து சில உபதேசங்கள் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் மௌனம் என்று சொல்லி, மௌனம் ஈக்குவல் டு உச்ச போதனை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்டேட்டஸ் ஆடு அறிமுகப்படுத்துதுங்க இந்த ரிபுகீதை. ரிபுகீதை என்ன சொல்லுதுன்னா, நீங்க சிக்ஸ்த் ஸ்டேஜ்ல வந்துட்டீங்கன்னா, அந்த ரிபுகீதையை படித்துட்டு நீங்க அப்படியே அப்டேட் ஆகிட்டு ஆறாம் நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அங்க மௌனம் வந்துடும். மௌனத்தினால உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம், எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் அதனால பாதிப்பு வராது. அங்க உங்களுடைய இயல்பே அமைதியா இருக்கும், உங்களுடைய உள்ளம் விரிவடைந்து விடும். அப்படிப்பட்ட உள்ளத்தினுடைய விரிவு என்னப்படும்னா, உங்களை மௌனத்துல வச்சிருக்கோம். ஆனா மௌனம் ஈக்குவல் டு உச்ச போதனைன்னு சொல்லிடுது. உச்ச போதனைனா என்ன? இந்த உலகத்துக்கு உபதேசிக்கின்ற ஞானம் உங்களிடத்துல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு அடுத்தது ஒரு ஏழாம் நிலை இருக்கு, செவன்த் ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு சொல்லுதுன்னா, சாட்சி கூட கரைந்து விடும்னு சொல்லுது. அங்கு சாட்சி ஈக்குவல் டு நான் என்று உணர்வு தனியும். அந்த இடத்துல ஏழாம் நிலையில இப்போ சாட்சியா பார்த்துட்டு இருக்கிற அப்சர்வர், விட்னஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் நீங்கி நான் என்ற உணர்வும் தனியும். அங்கே பார்க்கின்றவன் பார்க்கப்படுவது என்ற இரண்டும் மறையும். அப்ப அங்க என்னங்க இருக்கு? பார்வை மட்டும்தான் இருக்கு, தூய சித்தம் மட்டுமே மிச்சமாகும். அதுவே அத்வைதத்தின் வாசல். முதல்ல கதவு திறந்தது, இப்ப வாசப்படிக்குள்ள போயிட்டோம். இப்ப வாசப்படிக்குள்ள போயிட்டு உள்ள போனா எட்டாம் நிலை, நிஷ்பிரயத்தன நிர்விகல்பம். நிஷ்பிரயத்தன நிர்விகல்பம்னா என்னன்னா, அங்க அனுபவிப்பவன் இல்லை, முயற்சிகள் ஏதும் இல்லை, தனி நான் இல்லை, சித்தம் மட்டும் அசையாத நிலையில் அகண்ட சச்சிதானந்த சுரூபத்திலே, சுயத்திலே ஆனந்த வெள்ளத்தில் இருக்கும். அந்த எட்டாம் நிலைக்கு பேரு நிஷ்பிரயத்தன நிர்விகல்பம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கு அப்புறம் ஒரு நிலை சொல்லுது, ஒன்பதாம் நிலை, அதுதான் அத்வைத தீர்வு. அந்த ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அத்வைதம் என்றால் என்ன? இருமைகள் அற்றதுன்னு தானே பேரு, இரண்டு அற்றது தானே. அங்க சொல்லுது பாருங்க, நான் உலகம் அல்ல, உலகம் என்னுள், நான் எல்லாவற்றையும் தாண்டிய பரம்பொருள், அகமேவ பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னு ஒரு அருமையான ஹைலைட் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல சொல்லி ஒன்பதாவது நிலையை ப்ரூவ் பண்ணுது. அப்ப பத்தாம் நிலை என்னங்க? அப்ப நானே அகமேவ பிரம்மம் அப்படின்ட்டா அடுத்தது என்னுடைய ஸ்டேஜ் என்னங்க அப்படின்னா, அடுத்தது அருமையா சொல்லுது ரிபுகீதை, சகஜ நிலை கைகூடும். சகஜ நிலை, செயலில் இருக்கும் போதும் இதே நிலை, நடக்கும் போதும் இதே சுத்த விழிப்பு, வேறுபாடு இல்லாத பூரண நிலை, சகஜ நிர்விகல்ப சமாதி, முழு பாதை. இதுதான் இந்த ரிபுகீதையினுடைய ஒட்டுமொத்த சாரம். ரிபுகீதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, செயலில் இருக்கும் போதே அந்த சைலன்ஸ், நடக்கும் போதே அந்த அவேர்னஸ், அங்கு வேறுபாடு இல்லாத பூரணத்துவம், கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த ரிபுகீதையினுடைய உண்மையான சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, நான் சாட்சி, சாட்சி இல்லா இருப்பு, உலகம் கனவு, அமைதி இயல்பு, பிரகாசமான இருப்பு, நிர்விகல்ப நிலை, நானே பிரம்மம், சகஜம், தன்னிச்சையான தெய்வீகம். இதுதாங்க இந்த ரிபுகீதையினுடைய ஒரு கன்க்ளூஷன், முடிவு. சகஜம், சகஜ சமாதி, சகஜ நிர்விகல்ப சமாதி. அப்ப இப்படிதான் இந்த ரிபுகீதை வந்து அருமையா நம்மள வழி நடத்த போதுங்க. அதுதான் இந்த முகவரி பகுதி. இப்ப இந்த முகவரி பகுதியில ரிபுகீதனுடைய அவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரிபுகீதை நம்மளை எப்படி கொண்டு போக போகுது, நம்ம எப்படி மாற போறோம், எப்படி நம்ம இந்த ரிபுகீதையில விஷயங்களை உள்ள வாங்கி நம்ம அந்த சொரூபத்துக்குள்ள என்டர் ஆக போறோம், அப்புறம் அதுல எப்படி இயல்பாவே இருக்க போறோம். ஆல்வேஸ் நம்ம அதுவாகவே இருப்போம், ஆனா நாம வந்து எதுலையும் சம்பந்தப்படாம இருப்போம். அப்ப அதுக்கு பேர் என்ன? சகஜ நிர்விகல்ப சமாதி. அப்ப இந்த ரிபுகீதையை படிக்கும் போது ஒரு 20 விதமான ஒரு தெளிவு நமக்கு வரும். அது என்னன்னு ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். இங்க எல்லாம் ஒன்றுதான், ரெண்டாவதா ஒரு விஷயம் கிடையாது, அனைத்தும் ஒன்று என்ற ஒரு முழு விழிப்புணர்வு நம்ம இடத்துல வந்துடும் இந்த ரிபுகீதையை நீங்க படிச்சிட்டீங்கன்னா. இவைகளெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நீங்க படிக்கும் போதே உங்களுடைய உள்ளத்துல அது ரொம்ப சரி அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள ரைஸ் ஆகும். உங்களுக்குள்ள அந்த அப்ஜெக்ட் பண்றதுக்கு ஆட்சேபனை செய்வதற்கான விஷயமே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எலாபரேட்டா, ரொம்ப டெப்தா, ப்ரூவ்டா இருக்கும், நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கும். அப்ப நிஜம் ஒன்றுதான், அது நீங்கள் தான் என்று நிரூபணம் பண்ணும். ஒரே ஒரு நிஜம் இருக்குப்பா, அது எங்கேயோ இல்லை, அது நீ தான், தத்துவமசி, அதுவே நீ என்று ஒரு மகா வாக்கிய உபதேசமே இந்த ரிபுகீதை கொடுத்துரும். அப்ப ரிபுகீதையினுடைய அடிப்படை உண்மை என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஏக்கமேவ அத்விதீயம், அங்க ஒன்று மட்டுமே இருக்கிறது, இரண்டாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்ப இங்க உலகம், கடவுள், ஜீவன் எல்லாம் ஒன்றே, அந்த ஒரே ஒரு விஷயத்தின் தோற்றம் மட்டுமே, உண்மையில் அவைகள் இல்லை அப்படிங்கறத அருமையா விளக்கம் கொடுக்கும். அப்ப பிரபஞ்சம் உன் விழிப்பில் மட்டுமே உள்ளது அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்லுது இங்க இந்த ரிபுகீதை. இந்த பிரபஞ்சம் என்பது எங்க இருக்கு அப்படின்னா, உன்னுடைய விழிப்பு நிலையில தான்ப்பா இந்த பிரபஞ்சம் இருக்குது. உன் விழிப்பு இல்லாமல் உலகமே இருக்காதுன்னு சொல்லுது. உன் விழிப்பு இல்லாமல் உலகமே இருக்காது. ஆகவே உலகம் தனிப்பட்ட உண்மை அல்ல. மீண்டும் அந்த முக்கியமான இடத்துக்கு வருது பாருங்க. உலகம் என்பது உன்னுடைய இருப்பினால் இருக்கிறது, நீ இல்லாவிட்டால் உலகம் இல்லை. அப்ப நான் இருப்பதனால் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க ப்ரூவ் பண்ணுது இந்த ரிபுகீதை. அதை நீங்க இங்க இந்த இடத்துல நம்ம அதை பாக்குறோம். அப்புறம் உடல் வந்து ஒரு காட்சி தான், அது காண்பவன் நீ அல்ல அப்படின்னு நீங்க அருமையா சொல்லிடுது. உடல் ஒரு கருவி, அதை பார்க்கிற பிரகாசம் மட்டுமே நீ. இந்த உடல் நீ கிடையாதுப்பா, இந்த மனம் நீ கிடையாது. இந்த உடலையும் மனதையும் உண்டாக்கி அதை பார்க்கிற பிரகாசம் உன்னுடைய அறிவு ஒளி இருப்பினால்தான் இந்த உடலும் மனமும் இந்த உலகமும் உண்டாகி இருக்கின்றன. அப்போ இந்த உடலும் இந்த மனமும் இந்த உலகமும் உன்னுடைய இருப்பினாலேயே இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிக உயரிய உண்மையை உபதேசிக்கிறது இந்த ரிபுகீதை. அப்ப இங்க அடுத்தது சொல்லுது, மனம் தோன்றுவது நீ எப்போதும் இருக்கிறாய், மனம் எழும்போது உலகம் எழுகிறது, மனம் மறையும் போது உலகம் மறைகிறது, ஆனால் நீ மட்டும் மாறுவதே இல்லை என்று சொல்லுது. ஏன்னா இங்க உண்மையான நான் மாறுவதே கிடையாது, ஆனால் மனம் எழுந்தா இந்த உலகம் எழுந்திருச்சிடும், மனம் மறைந்தா இந்த உலகம் மறைந்துடும். அது எப்படிங்க? மனம் எழுந்தா உலகம் எழுந்திருக்குது, மனம் மறைஞ்சா உலகம் மறைஞ்சிருது, புரியலையேன்னு கேட்டீங்கன்னா, சுசுப்தி, ஆழ்ந்த உறக்கம். நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல மனசு மறைஞ்சு போயிட்டா உலகம் மறைஞ்சிடுது, நீங்க விழிச்சுக்கிட்டா மனசு வந்துடுது, உலகம் வந்துடுது. அப்போ இங்க உலகம் மறைவதும் தோன்றுவதும் மனதின் விளையாட்டு. அப்ப இது உலகம் உண்டாகி மறைக்கின்ற இந்த மனதின் விளையாட்டை நீங்க இந்த மனித உருவத்துல வந்து இந்த பிறவியில இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விடுதலை ஆயிட்டீங்கன்னா இனிமேல் வருகின்ற பிறவிகள் கிடையாது. ஏன்னா இங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சொரூபம் அயாம்னஸ், நானே பிரம்மம் என்ற உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போயிட்டா எதுக்கு உலகம் வரப்போகுது? அது உங்களுடைய இருப்புனால இருக்கிறது தானே. அப்ப அப்படி பார்க்க வேண்டிய ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை இங்க ரிபுகீதை புரிய வைக்குது. அப்ப அதே மாதிரி நான் என்ற அந்த சொல்லின் உண்மையான பொருளை விளங்க வைக்குது. நான் யார் என்ற விசாரத்தை வந்து ரமண மகரிஷி சொல்றாரு இல்லையா, நான் யாருன்னு கேளு, நான் யாருன்னு கேளுட்டு. அப்ப உண்மையான நான் யார் என்ற சொல்லின் உண்மை பொருள் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில சொல்லிடுது, சுத்த இருப்பு. சத்து மட்டும்தான் இருக்கு, சித்து வந்து அதனுடைய பிரகாசம் தான். சூரியன் மட்டும்தான் இருக்கு, சூரியனிடத்துல வர்ற வெளிச்சத்தை நீங்க நீக்க முடியுமா? சூரியனுடைய ரியாலிட்டியே அதனுடைய பிரகாசம் தானே. அது மாதிரி பிரம்மத்தினுடைய ரியாலிட்டியே அதனுடைய சித்து தாங்க, ஆனா உண்மையில சத்து மட்டும்தான் இருக்கு. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, சூரியன் மட்டும்தான் இருக்கு, ஆனா சூரியன் இருக்குங்கிறதுக்கு என்னங்க எவிடென்ஸ்? அதனுடைய பிரகாசம் தாங்க எவிடென்ஸ். சூரியன் இருக்குன்னா என்ன உத்தரவாதம்னு கேட்டீங்கன்னா, பாருங்க வெளிச்சம் இருக்கு, அதனால சூரியன் இருக்கு. அப்ப பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்னங்க எவிடென்ஸ், சத்து மட்டும் தான் இருக்குங்கிறதுக்கு என்னங்க எவிடென்ஸ், சித்து தாங்க எவிடென்ஸ். இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப இதுதான் சுத்த இருப்பு. அப்ப நான் என்ற சொல், நான் என்றால் யார், நான் யார் அப்படின்னு ஒரு விசாரத்துக்கு விடிவு எப்போன்னா சுத்த இருப்புன்னு தெரிஞ்சுட்டா விடிஞ்சிருச்சிங்க, அவ்வளவுதாங்க. அப்ப விடிவுன்னா இது தான் உண்மையான விடிவு, விடுதலை. அப்ப இங்க சுத்த இருப்பு தான் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க அறிவுகிறதே சொல்லுது. அப்ப நான் என்றால் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, அது தூய சித்தம் இருப்பு அப்படின்னு இங்க அருமையா புரிய வச்சிருது. அப்புறம் ஆறாவதா, நீ எந்த அனுபவத்திற்கும் பங்குடையவன் கிடையாது. ஏனென்றால் இங்க எந்த ஒரு அனுபவம் உனக்கு நிகழ்ந்தாலும் அது எதுக்கு நடக்குது, ஒரு வலி வருது, துக்கம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு சுகம் வருது, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு திரைப்படம் தாங்க. ஆனால் நீயோ அதற்கான திரை என்று சொல்லுது. இங்க ரிபுகீதை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு திரை இருக்கு, ஒரு வெள்ளை திரை இருக்கு. அந்த வெள்ளை திரையில பல சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்கள்னால அந்த வெள்ளை திரை பாதிக்குமா, பாதிக்கவே பாதிக்காது. நம்ம வேதாந்த பாடங்களில் நம்ம அதை விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னேன், ஒரு வெள்ளை திரையின் மீது ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வரலாம், ஒரு கும்பாபிஷேக சீன் வரலாம். அப்ப கும்பாபிஷேக சீன் வரும்போது அந்த திரை வந்து ஆகா ஒரு அருமையான கும்பாபிஷேகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குன்ட்டு அது அப்படியே புலங்காங்கி தான் அடையுமா, இல்ல ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வந்து அப்படியே ரத்த கலரி ஆகுது, அப்படியே எல்லாமே அங்க ரத்தம் செதறுது, அப்படியே டெட் பாடி எல்லாம் அப்படியே பறக்குது, அப்படி ஒரு குண்டு வெடிக்கிற சீனு, அதனால அப்படியே திரை வந்து அப்படியே பதறுமா? குண்டு வெடிச்சாலும் பதறாது, கும்பாபிஷேகம் ஆனாலும் கொண்டாடாது, ரெண்டையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஒயிட் ஸ்கிரீனுடைய வேலை. அதைதான் ரிபுகீதை சொல்லுது. இங்க சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பயம் வந்தாலும் வலி வந்தாலும் எல்லாம் திரைப்படம் அப்பா. ஆனால் அந்த திரைப்படம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடுகிறது? நீதான் அந்த திரை, உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ ஏன் இந்த விவகாரத்தில் வீணாக அலட்டிக்கொள்கிறாய்? அதில் பாதிக்கப்படாதவன் அல்லவா நீ, உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதானே தவிர அந்த ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் உண்மை இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் மறுவினாடி உன்னுடைய சுயம் உனக்கு அனுபவம் ஆகும் அப்படிங்கறதா இந்த ரிபுகீதனுடைய ஆழமான சாரம். அப்ப சாட்சி நிலையில் இருப்பது அடையாளத்தின் முடிவு என்று சொல்ல வருது. எப்படின்னா, நீ பார்க்கிறவன் வேறு பார்க்கப்படுவது வேறு என்று தோன்றும் நிலையிலேயே அடையாளம் மெலிய தொடங்குகிறது. அப்ப இங்க பார்க்கிறவன் பார்க்கப்படுபவை அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இடத்துல எப்பெல்லாம் புரிதல் இல்லாம நடக்குதோ அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இந்த பார்வை என்ற அதிஷ்டானத்தில் தான் இங்கு பார்க்கிறவன் இருக்கின்றான், பார்க்கப்படுகின்றது இருக்கு. பார்வை இல்லாவிட்டால் இங்கு பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படுபவைகளும் இல்லை. நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஓமானம் சொல்லிட்டோம். ஒரு குருடனுக்கு கண் இருந்தோ பார்வை இல்லைன்னா அவனுக்கு உலகமும் தெரியாது, அவனுக்கு அமையாருன்னு தெரியாது. அப்படித்தான ஒரு துர்பாக்கிய நிலை. அப்ப அதுக்கு என்னங்க முக்கியமா அவனுக்கு தேவை? பார்வை சக்தி இருக்கணும். கண் இருந்து பிரயோஜனம் இல்லை, புலன் இருந்து பயனற்றது. அந்த புலனுக்கு சக்தி வேணும், பார்க்கும் சக்தி வேணும். அப்ப உண்மையா பார்வை தான் இங்க பவர்ஃபுல் தவிர பார்ப்பவன் இருந்தும் பயனில்லை, பார்க்கப்படும் பொருள் இருந்தும் பயனில்லை. இது நம்ம ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறோம். இப்ப கண் இல்லாம ஒருத்தர் பிறந்துட்டான், பார்க்கிறவன் இருக்கிறான், அவனுக்கு எதிரில் பார்க்கப்படும் பொருளும் இருக்கு, ஆனா பார்வை இல்லையே, வேஸ்டா போயிடுதுல்ல. அப்ப திருப்பட்டி இதுதான் திருப்பட்டி என்ன சொல்ல வருதுன்னா, இங்க பார்ப்பவன் வேறு பார்க்கப்படுவது வேறு என்று தோன்றும் நிலையிலேயே அந்த அடையாளம் மெலிய தொடங்குகிறதுன்னு சொல்லிடுது. ஏன்னா பார்வை மட்டுமே சத்தியம், அப்ப இங்க திரை மட்டுமே சத்தியம், திரையில் தோன்றி மறைகின்ற காட்சிகள் உண்மை அல்ல. அப்ப அனுபவிப்பவன் என்ற உணர்வு என்னங்க? அனுபவிப்பவன் என்ற உணர்வே மாயை. அருமையா அடுத்த பாயிண்ட் சொல்லிடுது. அனுபவிப்பவன் என்ற உணர்வே மாயை, அனுபவம் நடக்கிறது அனுபவிப்பவன் இல்லை, இதை புரிந்து கொண்டால் பந்தம் உடையும். அப்ப இதை தாங்க நேத்து நான் கதை சொன்னேன். அத்வைத வேதாந்தத்துல நேத்து நான் பாடம் எடுக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து நான் ஒரு நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்ற மாதிரியும் கதை வரும், ஏக்க பத்னி விரதன் அப்படிங்கிற மாதிரியும் கதை வரும். இதெல்லாம் கதைகள் தான். ஆனா உண்மை என்னன்னா, இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்லுவதையும் அந்த சத்திய வார்த்தையா பார்க்கப்படுது. அதே மாதிரி துர்வாச முனிவர் வந்து நான் உணவை சாப்பிடவே இல்லை, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் உணவை சாப்பிடவே இல்லை என்று சொல்றார், அதுவும் சத்திய வார்த்தையா பார்க்கப்படுது. அப்ப என்னங்க, அங்க அனுபவிப்பவனே இல்லை இல்லையா? நான் அனுபவிச்சேன்னு நினைச்சா தானுங்க அதை நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சா தானுங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் நான் நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா அந்த உடலும் மனமும் நான் அல்ல, அந்த உடலுக்கும் மனவுக்கும் நிகழ்கின்ற நிகழ்வு அது, அது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற திரைப்படம். என் மேல ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் நடக்குது, இதனால ஸ்கிரீன் ஏதாவது பாதிக்குமா? அதனால ஸ்கிரீனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்கிரீனுக்கு. அது மாதிரி இங்க நம்மள இருக்க சொல்றாங்க மகான்கள் ஞானிகள். என்ன சொல்றாங்கன்னா இங்க அனுபவம் நடக்கிறது, அனுபவிப்பன் இல்லை, இதை புரிந்து கொண்டால் பந்தம் உடையும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ரிபிகீதை சொல்லுது. அப்ப உலகம் நிஜம் என தோன்றுவது உன் கவனத்தால், அப்ப கவனத்தை பின்வாங்கி எடுத்துவிடு, உலகம் கனவு போல் மறைந்துவிடும். அப்ப சாட்சி நிலையும் இறுதியில் விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாயிண்டா எங்க ரிபிகீதை சொல்லுது. ரிபிகீதை என்ன சொல்லுதுன்னா சாட்சி எனும் அடையாளம் கூட நான் அப்படிங்கிற பரம்பொருளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை, அதுவும் ஒரு ஈகோ. பார்க்கிறேன் பார்க்கிறேன் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அங்க பார்க்கிறேன் என்று சொல்பவனும் மைண்டு தான். அப்ப இங்க நான் என்பது அந்த பரம்பொருள் வந்து சாட்சிக்கு அப்பால் இருக்கிறது. அப்ப எல்லா நிகழ்வுகளும் உன் சித்தத்தில் எழுகின்ற அலைகள் மட்டுமே. அப்ப நிகழ்வுகளுக்கு பிறகும் அலைகளுக்கு பிறகும் அகண்ட கடல், அதுவே நீ அப்படின்னு இங்க ரிபுகீதை நமக்கு புரிய வைக்குது. அவர் இன்னும் சொல்லுது, செய்பவன் இல்லை செயல் மட்டும் நடக்கிறது, செயல்களை செய்பவன் உருவாக்குவது மனம், உண்மையில் செயல் நடக்கிறது, நீயோ சாட்சி. அப்ப இந்த சாட்சிக்கு அப்பாற்பட்டு இருப்பது என்ன? இருப்பு. அப்ப அந்த இருப்பு தான் நான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டா பந்தமும் மோட்சமும் மாயை. இதுதான் ரிபுகீதையினுடைய மிக தைரியமான ஒரு சத்திய வார்த்தை. இங்க ரிபுகீதை வந்து எவ்வளவு போல்டா சொல்லுது பாத்தீங்கன்னா, இங்க பந்தமும் மோட்சமும் மாயைன்னு சொல்லிடுது. ஆனா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மார்த்த காம மோட்சம், நீ தர்மப்படி வாழணும், அதன்படி பொருளீட்டணும், அதை அனுபவிக்கணும், அப்புறம் மோட்சம்ங்கிற வீடு பேரு பிறவா பெருநிலை உனக்கு உண்டாகும் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம நெறிமுறையை நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனா ரிபுகீதை அதையும் தாண்டி ஒரு வார்த்தை சொல்லுது, இங்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, தனி நான் என்பதும் இல்லை. ஏனென்றால் இங்கு இருப்பது பிரம்மம் மட்டுமே. பிரம்மம் மட்டுமே இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது, வேற எந்த விஷயத்தையும் அது ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்குது. ரிபுகீதையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த வெள்ளை திரை மட்டும்தான் இருக்குது, அந்த வெள்ளை திரையில தோன்றுகின்ற சம்பவங்கள் எதையுமே ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்குது. ஏன் மதிக்க மாட்டேங்குதுன்னா, அந்த வெள்ளை திரையில பிச்சைக்கார சீனும் வரும், பணக்காரன் சீனும் வரும், சன்னியாசி சீனும் வரும், என்ன சீன் வேணா வரட்டுமே, அந்த சீன்னால் அது பாதிக்காது. சன்னியாசி ஆயிட்டான்னு அது கவலைப்படாது, பணக்காரன் ஆயிட்டான்னு ஆடாது, பிச்சைக்காரன் ஆயிட்டான்னு தவுண்டு போகாது. ஏன்னா அதெல்லாம் அந்த திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம், அதனால அந்த திரைப்படத்தில் அந்த திரை பாதிப்பது இல்லை. அது போல இருக்கணுங்கிறத இங்க ரிபுகீதை நமக்கு புரிய வைக்குது. அப்ப எதையெல்லாம் தோன்றுகிறதோ அதுவெல்லாம் மாயை. அருமையா சொல்லிடுது, எதையெல்லாம் தோன்றுகிறதோ அதுவெல்லாம் மாயை. ஏனென்றால் மாறாதது நீ மட்டுமே. ஏனென்றால் இங்க தோன்றி மாறி மறைந்து போகிறது. அப்ப இந்த உடல் என்னங்க? தோன்றுகிறது, மாறுகிறது, மறைந்து போகிறது. இந்த உடம்பு பிறக்குது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வயதாகுது, வயோதிகத்தின் காரணமா மறைந்தும் போயிடுதுங்க. அப்ப தோன்றி மாறி மறைந்து போவதெல்லாம் மாயை. அப்ப இந்த உடல் உண்மையா? கிடையாது, இந்த உடல் மாயை. அப்ப எது எல்லாம் தோன்றுகிறதோ அது எல்லாம் மாயை. அப்ப மாறாதது எதுங்க? நீ மட்டுமே மாறாதவன். எண்ணம், உணர்வு, நினைவு, உடல், உலகம் இவைகள் அனைத்தும் மாறக்கூடியது, மாறாதது நீ மட்டுமே, நீ மட்டுமே மாறாதவன் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை ரிபுகீதை நமக்கு கொடுத்துருக்குதுங்க. அப்ப நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு தான் இங்க நம்மை நாம் அறிவதற்கான உண்மையின் வாசல். அப்ப நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய தன் உணர்வு தான் இங்க இருப்பு. அப்ப அந்த தன்னிருப்பை தன்னுணர்வை மட்டும் பிடித்தால் போதும், அதுவே முழு அத்வைதம் வெளிப்படுத்தும் என்று இங்க அருமையான விளக்கத்தை ரிபுகீதம் சொல்லிடுது. ரிபுகீதம் என்ன சொல்லுதுன்னா, நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய இருப்பு மட்டும்தான் இருக்கிறது, என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, நான் இல்லாவிட்டால் எதுவும் இருக்காது. அப்ப உண்மையில் நான் யார்? நான் அந்த தூய அறிவு, தூய உணர்வு, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம நிக்க சொல்லுது. அப்படிங்க. அப்படிப்பட்ட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு சித்தம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பிரபஞ்சம் அப்படின்றது. அப்படிங்க அந்த சித்தம் கிரியேட் ஆகி அந்த அபிமானம் உங்ககிட்ட உருவாயிட்டா சுச்சித்தம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு விஷயத்தை அபிமான ஆரம்பிச்சிடுது. அப்புறம் நான் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, நீ இருந்தால் மட்டுமே உலகம் தெரியும், அதனால் இங்க உண்மையில் நீ மட்டுமே ஆதாரம், உலகம் என்பது உன்னுடைய இருப்பின் தோற்றம் அப்படிங்கறதையும் இங்க புரிய வச்சிருது. அப்ப இங்க எல்லை என தோன்றுவது என்னங்க அப்படின்னா, உண்மையில் இங்க எல்லை எதுவுமே கிடையாது, ஏனென்றால் நீ எல்லையற்ற உணர்வு அப்படின்னு இங்க அருமையா அதையும் புரிய வச்சிருது. ஏன்னா உணர்வுக்கு எல்லையே கிடையாது, அதுதான் வெட்ட வெளின்னு நம்ம புரிய வச்சோம், அது ஒரு தூய உணர்வு வெட்ட வெளின்னு புரிய வச்சோம். அப்ப இங்க உன்னுடைய உண்மையான வெட்ட வெளி அந்த தூய உணர்வின் இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா மௌனம். அப்ப மௌனம் என்றால் என்ன, சொல் முடக்கமா, பேசாமல் இருக்கணுமா அப்படின்னா இல்ல, அறியாமை இல்லாத பரிபூரண இருப்பு அப்படின்னு ரிபிகிதை அதுக்கு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. மௌனம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பேசாமல் இருப்பதுன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா உண்மையில் மௌனம் என்றால் வார்த்தைகளை முடக்குவது அல்ல, அறியாமை இல்லாத பரிபூரண இருப்பு. அறியாமை இல்லாத பரிபூரண இருப்புன்னா என்ன, அங்க காரண சரீரமே கிடையாது, அங்க ஒன்லி கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப தன்னிருப்பு, நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பு மட்டும் இருப்பதை ஒருவன் உணர வேண்டும், அந்த நிலைக்கு பேர் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை இங்க ரிபிகிதை சொல்லுது. அப்ப இங்க உண்மையில் எதையும் செய்ய வேண்டியதில்லை, ஏனென்றால் செய்கின்றேன் என்று நினைப்பது மனசு, அதை சாதிக்கின்றேன் என்று நினைப்பது மனசு, அப்ப சாதனைகள் என்று நினைப்பது மனசு, அது எல்லாம் மாயை, சாதனையும் மாயை. ஏனென்றால் நீ ஏற்கனவே பூரணமானவன், நீ ஏற்கனவே பூரணமா இருக்கிறப்பா நீ எதை செய்வதற்கு இருக்கு, செய்வதற்கே இங்க ஒன்றும் இல்லை அப்படின்றது. அப்ப இந்த புரிதல் மட்டும்தான் இங்க நமக்கு தேவைப்படுது, ஏன்னா இங்க இருப்பு மட்டுமே இருக்கிறது, அதுவே நான் என்று புரிந்து கொண்டா இங்கு செயலும் இல்லை செய்பவனும் இல்லை, அந்த இருப்பே எல்லாமா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டா அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம். அப்போ முடிந்த முடிவு தான் என்னங்க, நானே பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறில்லை. இதுதான் ரிபுகீதனுடைய முழு சாரம்ங்க, அகமேவ பிரம்மம் நான்யத் அஸ்தி, நான் இருப்பும் அறிவும் ஆனந்தமும் பரம்பொருளும் ஒன்றே. இங்க நான் அப்படிங்கிற ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்பு அறிவு ஆனந்தம் சச்சித் ஆனந்தம். அப்ப நான் மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அருமையான புரிதல் உங்களுக்கு இங்க இந்த ரிபுகீதை படிப்பதனால உங்களுக்கு அனுபவமாகும். அப்ப இங்க நீங்க இந்த ரிபுகீதை படிச்சதுனால உங்களுடைய தெளிவு வந்து என்ன மாற்றத்தை கொடுக்கும், இந்த ரிபுகீதை படித்ததுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுக்குது. உடல் பற்று குறையும், சுக துக்கம் என்ற தாக்கம் போகும், உலகம் வந்து மாயையாக தெரியும், மனம் அமைதியாகிவிடும், எப்பொழுதும் தனக்குள்ளே நான் இருக்கிறேன் என்ற ஸ்புரணம் ஆகிக்கொண்டே இருக்கும், சதா ஸ்புரணமாகி கொண்டே இருக்கும். அந்த நான் இருக்கிறேன் என்ற தன் இருப்பு தான் நம்ம இடத்துல அறிவாக பிரகாசமாக வெளிப்படும். அப்ப தனி நபர் உணர்வு இல்லாமல் போகும், நிர்விகல்ப நிலையில் உள்ளம் திறக்கும். இவைகள் எல்லாம் வெறும் படிப்பதற்கான விஷயங்கள் அல்ல, அனுபவமாக தோன்றுகின்ற உண்மைகள் என்ற ரிபுகீதை ரொம்ப ஆணித்தரமா இதை புரிய வச்சிருந்துங்க. இதுதான் ரிபுகீதையினுடைய அருமையான விஷயமா நம்ம இந்த புக்ல பார்க்க போறோம். இது வந்து ஒரு அருமையான ஸ்லோகங்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில இருக்கு, அதை பூரா நம்ம படிச்சு தமிழ் வழியில விவரமா படிச்சு ஒவ்வொரு செயலுக்கும் விளக்க உரையோட பார்க்க போறோம். அது எத்தனை செயல்கள் போக போகுதுன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் அதை எடுத்து எடுத்து அந்த ரிப்பீட்டடா வராம அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த கிளாஸை கொண்டு போவேன். மண்டே மார்னிங் இருந்து இந்த கிளாஸ் தொடங்கும். அப்ப இந்த ரிபுகீதையினுடைய ஒரு கவர் அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா உங்களுக்கு, அந்த கவர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அட்டை படம் இருக்கும். அந்த அட்டை படத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த உரையை நிறைவு செய்யலாம். இப்ப நிதாகன் அப்படிங்கிற சிஷ்யன் வந்து ரிபுகீதையில வரான், ரிபு முனிவர் குரு, நிதாகன் என்பவன் சிஷ்யன். இப்ப ரிபு முனிவர் என்ன பண்றாருன்னா இது மாதிரி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமாசி அப்படிங்கிற உபதேசத்தை நிதாகருக்கு பல வகைகளை புரிய வைக்கிறார். அதை மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா சொல்றாருன்னா ஏன் சொல்றாருன்னா ஒரு பத்து தடவை சொல்றாரு அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன பண்றான், திருப்பி திருப்பி உலகம் உண்மையா பாக்குறான். அவனுக்கு வந்து அந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம் அவனுக்கு உள்ள போய் வேலை செய்யாதனால அது பத்தோடு பதினொன்னா கடந்து போறான். அப்புறம் மீண்டும் மீண்டும் விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறான். அதாவது நல்லா படிக்கிறான், வேதாந்தம் எல்லாம் படிக்கிறான், அருமையா புரிஞ்சுக்கிறான், ரிபு முனிவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறான். ஆனாலும் அவனால உலகத்தை விட முடியல, உலக விவகாரங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு திருப்பி திருப்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறான், குருவை விட்டு விட்டு ஊருக்குள்ளேயே போயிடுறான். அப்படி ஒரு நாள் அவன் ஊருக்குள்ள போய் கிராமத்துல அவனுடைய கிராமத்துக்குள்ள போய் அவன் இருந்துகிட்டு அங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். அங்க ஒரு மன்னன் வந்து யானை மேல வராரு. ஏன்னா அப்பெல்லாம் கிராமம் தானே, கிராமத்துல மன்னர்கள் ஆட்சி தானே. அப்ப மன்னர் வந்து யானை மேல வந்துட்டு இருக்காரு, அதை அப்படியே வேற வாயை பறிச்சு பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ஒரு புத்தி புகட்டணும் அப்படின்னு ரிபு முனிவர் முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு கிராமத்தான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, முனிவர் மாதிரி வராம ஒரு பட்டிக்காட்டான் மாதிரி ஒரு வேடம் தரித்து கொண்டு நிதாகரை பாக்குறாரு. அப்ப நிதாகர் வந்து அங்க நின்றுகிட்டு அப்படியே ராஜாவை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். இவர் பின்னாடி போய் மொல்லமா நிக்கிறாரு. மொல்லமா நின்றுட்டு, தம்பி நீ எதையோ உன்னையே மறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறியே, அப்படி என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு பின்னாடி போய் நின்னுகிட்டு. உடனே இந்த நிதாகர் சொல்றான், அந்த அரசன் வந்து யானை மேல வந்துகிட்டு இருக்காரு பாருங்க, அந்த அழக நான் வர்ணிச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா தம்பி, அதுல யாருப்பா அரச, அது இதுப்பா யானை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப உடனே சொல்றான், ஓ இந்த பட்டிக்காட்டானுக்கு இது கூட தெரியாது போல் இருக்குன்ட்டு, பாருப்பா அங்க மேல உட்கார்ந்து இருக்கிறது அரசன், கீழே இருப்பது யானை அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த நிதாகர் வந்து யாருக்கிட்ட சொல்றான், ரிபு முனிவர்கிட்ட சொல்றான். ஏன்னா அவர் பட்டிக்காட்டான் வேசத்துல வந்திருக்கிறதுனால. அப்ப உடனே இந்த ரிபு முனிவர் கேட்கிறாரு, அப்படியா தம்பி, அப்போ மேலேங்கிறது என்ன கீழேங்கிறது என்ன புரியலையப்பா, மேல் என்றால் என்ன கீழ் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்ப உடனே நிதாகனுக்கு கோபம் வந்துடுது, ஏன்னா இவ்வளவு மடப்பட்டிக்காட்டான இருப்பான் போல் இருக்கு, யானையும் தெரியல ராஜாவும் தெரியல, மேல கீழே கூடவா தெரியல, இருடா உனக்கு நான் புத்தி புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே அந்த ரிபு முனிவர்னு கூட பார்க்காம அவர் அப்படியே கீழே அமுத்தி இவன் அப்படியே அவர் மேல ஏறி யானை மாதிரி உக்காந்துக்கிறான். யானை மேல உக்காந்த மாதிரி அவர் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு, பாரு இப்ப நான் மேல இருக்கிறேன்னா நான் தான் மேல, நீ கீழே குனிஞ்சிருக்கிறியா நீ தான் கீழே அப்படின்னு அவரை கீழே தள்ளி அவர் மேல ஏறி அமர்ந்து, தான் அரசனை போல மேல இருப்பதாகவும் நீ கீழே யானையை போல இருப்பதாகவும் என்று கூறுகிறான். அப்ப உடனே அந்த ரிபு முனிவர் கேட்கிறாரு, அந்த குனிஞ்சுகிட்டு இருக்கும் போதே, அப்படியா தம்பி, அப்ப நான் நீ என்று சொல்றியே அது என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி எழுப்புறாரு. நான் மேல இருக்கிறேன் நீ கீழே இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் சொன்ன உடனே இவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நான் நீ என்று சொல்கிறாயே அது என்னன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே எகிரி குதிக்கிறான். ஓ நான் நீ என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா இவர் சாதாரண ஆளா இருக்க முடியாது, சச்சாத் என்னுடைய குருநாதரே வந்திருக்காருன்ட்டு அப்படியே அவர் காலில் விழுறான். அன்று முதல் அந்த நிதாகன் என்ன ஆயிட்டான், குருவனுடைய உபதேசத்தை முழுமையா உள்வாங்கி இந்த உலகத்துக்கே உபதேசிக்கின்ற மகான் ஞானியா மிளிறான். அதுதான் இந்த ரிபுகீதையினுடைய அந்த கதையினுடைய தாத்பரியம். அந்த யானை மேல ஏறி உட்கார்ந்துருக்கிற கதையில ஒன்றும் தெரியாத பட்டிக்காட்டான் போல் அவர் கேள்வி கேட்பதாக இருந்தாலும் கடைசியா நான்ங்கிறது என்னப்பா நீங்கிறது எதுப்பான்னு ஒரு கேள்வி அவர் எழுப்பின உடனே புரிஞ்சுக்கிறான். அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரம் அதைதான் சொல்லுது, நான் நீ இதுதான்ப்பா விஷயம், இதை நீ பிடிச்சிட்டீங்கன்னா நீ வந்த வேலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாடத்தினுடைய சாரமுங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம விரிவா இந்த ரிபுகீதையில பார்க்க போறோம். இந்த ரிபுகீதையினுடைய வகுப்பு வந்து வர திங்கக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தொடங்கும். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.